நியாயாதிபதிகள் புத்தகத்தின் கடைசி பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த புக்கை நம்ம ஆரம்பிச்சு ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்தது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சீர்கெட்டு போனார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லா வரங்களையும் அவர்கள் இழந்து ரொம்ப சீர்கெட்டு போய் கடைசியாக நம்ம பார்த்தோம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு ராக் பாட்டம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த 10:6 பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தே கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கானதை செய்தார்கள் அப்படின்னு அங்கங்க வரும். ஆனா இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பார்வையில் தீங்கானதை செய்து பாகாலை சேவித்து அஷ்டிராத்தை சேவித்து ஆராமுடைய தேவர்களை சேவித்து சைதோனுடைய தேவர்களை மோவாபுடைய தேவர்களை ஆமோனுடைய தேவர்களை பிலிஸ்தியர்களுடைய தேவர்களை அவர்கள் சேவித்தார்கள். எந்த கடவுளையும் விட்டு வைக்கல, யெகோவாவை தவிர்த்து வேற எல்லோரையும் சேவித்து எல்லா தேவர்களையும் வணங்குற மோசமான ஜனங்களாக அவர்கள் போயிட்டாங்கன்னு பாக்குறோம். எல்லாத்தையும் ஒரு இந்து தான் அப்படி செய்யும் இல்லைங்களா, எல்லா தேவர்களையும் முக்கோடி தேவர்களையும் அப்படின்ற மாதிரி எல்லா தேவர்களையும் இணைத்து கொண்டு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற ஒரு மோசமான நிலைமைக்கு இஸ்ரவேல் போய்விட்டார்கள் பார்க்கிறோம். அதனால் தேவன் அவர்களை கைவிட்டு அவர்கள் ஆமோனுக்கும் பிலிஸ்தியர்களுக்கும் அவர்கள் கையால் ஒடுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆமோனியருடைய கையில இருக்கும்போது தான் ஜெப்தான்ற ஒரு நியாயாதிபதி வந்து அவர்களை விடுவித்தார் அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க பிலிஸ்தியர் கையில் ஒடுக்கப்படும் போது தான் மிகுந்த பலசாலியான சாம்சனை வைத்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 13-16 4 அதிகாரங்கள் சாம்சனுடைய வாழ்க்கையை நாம் படித்தோம். அதை பார்த்தோம்னா, ஏன் இந்த சாம்சனுடைய கதையை உங்களுக்கு சொல்லணும், அவ்வளோ விவரமாக சொல்லணும், ஏன் அவங்க சாம்சனை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நிலையில் இருக்கிற இஸ்ரவேல் ஏன் அப்படின்னா, சாம்சன் வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு டைப் மாதிரி, அதுக்காகத்தான் ஒரு டைப் மாதிரி. ஒண்ணுமே இல்லாததுலேருந்து மலடியா இருந்த தாய்க்கு தான் பிறந்து மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு வரங்களையும் ஸ்லாக்கியங்களும் கொடுத்து அவரை வளர்த்து விட்ட சாம்சன் மற்ற காரியங்களை நேசித்து, மற்ற இச்சைகளை நேசித்து, மற்ற காரியங்களை காதலர்களை அவன் நேசித்து, அவனுடைய வரங்களை எல்லாம் அவன் இழந்த போதும் யெகோவா தன்னோடு இருப்பார் என்றதை நினைத்து கொண்டு வாழ்ந்த சாம்சனுக்கு அப்படித்தான் இஸ்ரவேலும் இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து அவங்க ஆண்டவர் உயர்த்தினார், மிகுந்த சாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அவங்க என்ன நினைச்சாங்க, ஆண்டவர் என்ன இவ்வளவு பண்ணியிருக்கிறாரே, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணவனாச்சே அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. இஷ்டத்துக்கு விக்கிர ஆராதனை செய்ய, மற்ற காதலர்களோடு மற்ற இதுகளோடு விக்கிர ஆராதனை செய்யறது அவங்க என்ன நினைச்சாங்க, ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருப்பார் அப்படின்னு சாம்சன் நினைச்ச மாதிரி இஸ்ரவேல் நினைச்சாங்க. அதனாலதான் இஸ்ரேவேலுக்கு சாம்சனை பார்த்து அவங்க அதுல சாம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கணும் ஒரு கண்ணாடி மாதிரி. அதனால தான் அந்த கதை அவங்களுக்கு எழுதியிருக்க. ஆண்டவருடைய பொறுமையை அன்னைக்கு இருந்த இஸ்ரேவேலும் சரி, இன்னைக்கு இருந்த புதிய இஸ்ரேவேலான சபையும் சரி, எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துகிட்டு இருப்போம், ஆண்டவர் நம்மளோடு எப்பவும் இருப்பார், நமக்கு எப்பவும் அவருடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதிப்பார் நம்ம நினைக்க முடியாது. நம்ம சிட்சை என்ற சிறையில நம்மளை போற்றுவாரு, அவருடைய பொறுமையை நாம் தொடர்ந்து சோதித்தோம் என்றார் பாருங்கள. அவரை ஆராதிக்க போனோம் போகாம இருந்தோம்னால் அது சரியான விதத்தில், அதுதான் ரெவலேஷன்ல கூட நான் பாக்குறோம். 3:17 அந்த சபையை பார்த்து கடிந்து கொள்றார், நீ நிர்பந்தமும் குருடனும் நிர்வாணியா இருக்கிற, நீ அறியாம இருக்கிறாய் அப்படின்னு அவங்களை கடிந்து கொள்றத பாக்குறோம். அது ஒரு பெரிய எச்சரிக்கை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்தோம் என்றால் ஆவிக்குரிய எந்த பலனும் இல்லாம நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் நம்முடைய சப வாழ்க்கையும் போய் மாவரைக்கிற ஒரு வாழ்க்கையை தான் முடிஞ்சிடும் பாருங்களேன். எந்த விதமான தரிசனம் இல்லாம இந்த உலகத்திலேயே நமக்கு பெரிய பாக்கியம். நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், எந்த குறை இருந்தாலும் இல்லாம போனாலும், அந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த பெருமை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னம் காண்டி எப்பவும் உணர்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எதையும் சமாளிச்சிடலாங்க, எதையும் நம்ம மனசை தொடாதுங்க, எதையும் நம்ம மனசுல இருக்கிற சமாதானத்தை எடுக்காதுங்க. கர்த்தர் எதுக்கோ எனக்கு அமைச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அந்த பிரசன்னத்தை இழந்தோன்னா சின்ன சின்ன காரியங்களும் போதும், நம்ம மனசை கலப்படைச்சு நம்மளை சோர்வாக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஆண்டவர் பிரசன்னம் இருந்துச்சுன்னா எந்த பெரிய காரியமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய மிகப்பெரிய தேவை உன் பிரசன்னம் ஆண்டவரே, உன் பிரசன்னம் நம்மளோடு இருக்கணும். ஆனால் சாம்சன் அதை இழந்து விட்டார் பாருங்களேன். அது பெரிய எச்சரிக்கையாக நமக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கலாம், யோசுவாவை அவர் கண்டித்து ஆக்கான் பாவம் செய்த போது அவனை நீங்க கண்டுபிடிச்சு தண்டிக்கலனா நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்னார். அதேதான் மோசே கூட பார்த்தோம்னா, நீர் எங்களோடு வரலன்னா எங்களுக்கு எந்த என்ன பாலந்தேன தேசவானா எங்களுக்கு, நீங்க எங்களோடு இருக்கணும் பாருங்களேன். அதான் ஆண்டவருடைய பிரசன்னம் அவ்வளோ பாக்கியமானது. சரி, இப்போ நம்ம 17 அதிகாரம், இன்னொரு 5 அதிகாரங்கள் வரப்போகுது. 5 அதிகாரம் நியாயாதிபதிகள் புக்குடைய கடைசி பாகம். கடைசி பாகத்தில் இது வரைக்கும் இந்த 16 அதிகாரங்கள் இருந்ததும் இன்னுமே வரப்போகிற 5 அதிகாரங்களும் வித்தியாசமாக இருக்க போகுது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் போது பார்க்கும்போதே தெரியும். திடீர்னு நம்ம ஃபுட்பாத்தில் நடந்துட்டு வரோம், நடந்துட்டு அது வித்தியாசமாக நடப்போம். திடீர்னு ஒரு இடத்துல வெறும் சின்ன சின்ன பாறாங்கல்லாம் இருக்கும்னு நினச்சிக்குவாங்களேன், அது எப்படி இருக்கும்? அது அங்கே நடக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? அது வித்தியாசம் நம்மளால் உணர முடியும். அப்படித்தான் இங்கே இருக்கும். என்ன இது வரைக்கும் இருந்த வித்தியாசமாக இருந்துச்சு, இன்னுமே பார்த்தோன்னா இஸ்ரவேல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் முழுமையாக தேவ பிரசன்னத்தை இழந்து முழுமையாக ஆண்டவர்கிட்ட இருந்து பின்வாங்கி போன நிலையில் இஸ்ரவேல் இருக்கிறத பார்க்க போகிறோம். அந்த இடத்தில் எந்த விதமான ஆண்டவர் வந்து இன்னுமே அவங்களை எந்த விதமான அந்நிய ஜனங்களை வச்சு தண்டிக்க போறதும் கிடையாது, எந்த விதமான நியாயாதிபதியை எழுப்ப போறதும் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து தேவனால் கைவிடப்பட்டு ஆண்டவருடைய கிருபையை இழந்து தங்களுடைய இருதயத்தின் இச்சைகளுக்கே விக்கிரகங்களுக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு குழப்பத்தில் பொய் மதத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கதையை நாம் பார்க்க போறோம். ரொம்ப சேட். ஆண்டவர் பிரசன்னம் போயிடுச்சு, ஆண்டவருடைய சிச்சை போயிடுச்சு, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம இஷ்டத்துக்கு போற அளவுக்கு விட்டுறார் பாருங்களேன். அதை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சேடா அது வந்து, ரொம்ப அதிசயம், ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலாக, ரொம்ப ஒரு அது எழுதுறவர் வந்து ரொம்ப அருமையாக அதை எழுதி இருக்கிறார். அவங்க ரொம்ப முழுமையாக ஆச்சரியத்தில் அந்த இருக்கிற ஆச்சரியம், முழுமையாக ஜென்டைல்ஸா ஒரு அந்நியர்களா அவங்க போயிடல. அவங்க எவ்வளவு மோசமா போயிருந்தாலும் ஆண்டவருடைய பேரை கூப்பிடுற ஜனங்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னமும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், நாம் ஆண்டவருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பேரை கூப்பிடுறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை எடுக்கிறாங்க, ஆண்டவர் தங்களுக்கு மத்தியில் இருக்கிறார், தங்களை இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நினைச்சுக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய சட்டிலிட்டி, அதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நையாண்டித்தனமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப மாசத்துக்கு ஆண்டவர் விட்டாச்சு, ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வச்சிட்டு இருக்கிறார், கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறத ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை ரிஜெக்ட் பண்ணி ஒரு போலி மதத்தை பின்பற்றும் போது கடவுள் அவங்களுக்கு மத்தியில் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு வாழ்கிறத பார்க்குறோம். நம்ம பாருங்களேன், தான் ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டுறார். இஸ்ரவேலே, உன் தேவன் உங்களுக்கு மத்தியில் இல்லாமல் போச்சுன்னா உங்களை நாங்களே நீங்கள் ஞானிகள் என்று நினைச்சு கொண்டு எவ்வளோ முட்டாளுங்க ஆயிடுறீங்க பாருங்க அப்படின்னு கண்ணாடியில் காட்டுற மாதிரி. இந்த கதையில் வந்து ஒரு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகுது. ஒரு மாயமாலமான மாயமாலம் பக்தி கொண்ட ஒரு தாய் பாருங்களேன், சில தாயா பார்க்கறதுக்கு ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு ரொம்ப மாயமாலமான பக்தி தாய். அந்த தாயை பத்தி பார்க்க போறோம். அப்படி ஒரு மாயமால பக்தி உள்ள தாய்க்கு வளர்ற புள்ள எப்படி இருக்கும், அந்த மாயமாலமான பக்தியில வளர்ற ஒரு புள்ளைய நம்ம பார்க்க போறோம். ஆனா எல்லோருமே யெகோவா பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மகன் ஒரு மாயமாலமான ஒரு கோயில, ஒரு பொய்யான ஒரு கோயிலை கட்டி பொய்யான ஒரு ஆசாரியரை வைத்து அது வந்து ரொம்ப இஸ்ரவேலுக்கு மதத்தில் ரொம்ப குழம்பி போன ஒரு நிலைக்கு போறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன். அதான் ரொம்ப இந்த சாப்டர்ஸ் வந்து இனிமே சத்ரு வந்து வெளியிலேருந்து வரப்போறது இல்லை, உள்ள இருக்கிற அவங்களுடைய சத்ரு உள்ள இருக்கிற கேன்சர் தான் அவங்கள அழிக்க போகுது. பாருங்களேன் ரொம்ப பாட்டம் இஸ்ரேல் வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். வந்து இது வந்து நான் படித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அது எழுதியிருக்கிற விதம் அதனுடைய ஸ்டைல ரொம்ப திருப்பி திருப்பி படித்து பார்த்தோன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பொய் மதங்களுக்கு பல வெளிச்சத்தை இது கொடுக்கலாம். பாருங்களேன் ரொம்ப பொய் மதங்கள் நம்ம பார்க்குறோம். எங்கே பாரு, நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் எப்படிங்க இவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க, நம்ம பேசிக்கிறோம் எவ்வளோ முட்டாளாக எப்படி இருக்க முடியும், எவ்வளோ பொய்யான காரியத்தை நம்புறாங்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குது, இது எவ்வளோ தவறுன்றதை தெரிஞ்சோம் இப்படி போகிறாங்களே, ஏன் இப்படி போகிறாங்க அப்படின்னு ஒரு சும்மா பாரம்பரியமாக வேத வசனத்துக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் போய் அதை ஏற்றுக்கொள்ளுவார், ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அது எப்படிங்க அப்படின்னா இந்த வசனம் அதுக்கு பல விதத்தில் பதில் கொடுக்குது. ரொம்ப ஆராய்ந்து ஊடுருவுகிற ஒரு வசனங்கள் பாருங்களேன். ரொம்ப அதை எழுதியிருக்கிற விதமும் ரொம்ப சட்டிலாக அவர் எழுதியிருக்கிறார். அது ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமான பகுதி. இந்த பகுதியை படிக்கும்போது ஃபுல் ஸ்டோரியை படித்தோன்னா அந்த ஃபுல் ஸ்டோரியில் நமக்கு சில பாடங்கள் இருக்குது, ஒரு கேரக்டரை எடுத்து படித்தோம்னா ஒரு சில பாடங்கள் இருக்கு. இது நம்ம எப்படி படிக்கிறது, ரொம்ப கஷ்டமான பகுதி. இதை எப்படி செய்யறது, யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம், வசன வசனமாக பார்த்து நம்ம முடிப்போம், நிகழ்வு நிகழ்வாக பார்த்து நம்ம முடிப்போம். ஆனால் ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் நம்ம செய்யலாம் நான் இன்னைக்கு நினைக்கிறேன். என்ன, இன்றைக்கி அந்த 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் வருகிற அந்த முழு கதையும் நம்ம பார்த்துட்டு அந்த முழு கதையிலையும் முழுசா கதையில் இருக்கக்கூடிய பாடங்களை நாம் படிச்சுட்டு ஒருவேளை அடுத்த வாட்டி நம்ம சந்திக்கும் போது ஒரு கேரக்டரா எடுத்து பட்டி நம்ம ஸ்டடி பண்ணலாம், அவங்க கிட்ட என்ன படிச்சுக்கலான்றத பார்ப்போம். ரொம்ப அது இது ஒரு அந்த கேரக்டர்ஸ், பல கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு பொய்யான பொய் மதத்தில் இருக்கக்கூடிய பக்தியான தாய், அந்த தாய் ஒரு பொய்யான ஒரு விசுவாசியை தன்னுடைய மகனை தான் எப்படி ஏற்படுத்துது, அந்த மகன் எப்படி ஒரு பொய் கோயிலை கட்டுறான், ஒரு பொய்யான ஒரு பாஸ்டர் ஒரு ஆசாரியர் எப்படி ஏற்படுத்துறான், ஒரு பொய் மதம் எப்படி பரவி ஒரு முழு கோத்திரத்துக்கே பரவுது, அந்த கோத்திரமே எப்படி அழியுதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் அருமையா ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் 50 வருஷம் சர்ச்சில் இருக்கங்க, என்னுடைய முழு வாழ்க்கையிலையும் சபையிலையும் சரி பிரசங்கத்திலையும் சரி மெம்பர்ஸும் சரி ஒரு ரகசியமா கூட நியாயாதிபதிகளில் இருக்கக்கூடிய மைக்காவை பற்றி யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னார். நியாயாதிபதிகளில் இருக்கக்கூடிய மைக்காவை வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி வாழ்க்கையிலேயே நீங்கள் கேட்க முடியாத ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளில் இருக்கக்கூடிய மைக்கா பாருங்களேன், ஒருவேளை அது கேட்காத காரணம் எவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ மூட நம்பிக்கை, எவ்வளோ அவமானம் இதில் இருக்குன்றத அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அது இருக்கு. அதனால தான் ஒருவேளை கேட்காம இருக்கலாம். இதை படிக்கிற பதில் நம்ம ஏதாவது சங்கீதம் படிக்கலாமே, இது ஏன் நம்ம படிச்சு கஷ்டப்படணும்னு சில பேர் இதை கவனிக்காம இருக்கலாம். இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம விட முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ரேர் இதை பத்தி விளக்கம் கொடுக்கறத நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் நியாயாதிபதிகள் எடுத்துட்டு வரும்போது 16வது அதிகாரத்தோடு நிக்க வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் போகல. ஏன் அப்படின்னா இது எழுதி இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதுறார். எழுதுறவர் வந்து தன்னுடைய யோசனையோ கடவுள் அதை எப்படி பார்க்கிறாருன்ற ஒரு கமெண்டே அவர் கொடுக்கறதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கதை எழுதுறாரு, அது அவங்க செய்யறது கரெக்டா ராங்கா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்ற எண்ணமே அவர் கொடுக்கறதே இல்லை. அவர் எப்படி நடந்துச்சோ அதை எழுதி கொடுத்துடுறாரு. ஸ்டோரி ஆரம்பிக்குது, ஸ்டோரி தொடருது, ஸ்டோரி முடிஞ்சும் போயிருது. என்னத்துக்கு இதை சொன்னீங்க, இதுல நாங்க என்ன கத்துக்க முடியும், இது நல்லதா கெட்டதான்னு ஒண்ணுமே அவர் சொல்றது இல்லை. பாருங்களா, அதை எப்படி நம்ம எடுத்து படிக்கிறது, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுல நம்ம ரொம்ப ஒரு கேள்விகளோடு விட்டு போயிருது, இது கரெக்டா ராங்கா என்ன பாடங்கள் என்ன, ஒரு கமெண்ட்ஸே இல்லாம அது போயிருதா பாக்குறோம். எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் நின்றுட்டு மைக்கா செய்தது டானைட்ஸ் அவங்க செஞ்சது ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டோரியை சொல்லி அது எதுக்கு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னு சொல்லாமல் அப்படியே விட்டு போயிடுறாரு பாருங்களேன். அதை எடுத்து நம்ம பயன்பாடுக்கு படிக்கணும். அதனால தான் ரொம்ப கஷ்டம். நம்மளும் ஈஸியாக ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடலாம். விட்டு போயிட்டோம்னா நமக்கு இதாக இருக்கும். ஆனால் திருப்பி திருப்பி படிக்கும்போது பல பாடங்கள் நம்ம இதை படிச்சுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதி பாருங்களேன், இந்த டெக்ஸ்டுவலாக நம்ம படிக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்றதை விட அவர் எந்த விதத்தில் சொல்கிறாருன்றதுல தான் நம்மளுக்கு பயன்பாடே இருக்கு பாருங்களா. சில காரியங்கள் வந்து அவர் என்ன சொன்னார்ன்னு இல்லை, அவர் எந்த விதத்தில் சொன்னார் பாருங்க, அதில் தான் நம்ம படிச்சுக்க முடியும் அவர் எப்படி அது சொல்கிறாரு பாருங்களா. அந்த மாதிரி இதை பார்க்கணும். சரி, இந்த கதையை பார்ப்போம். ரெண்டு அதிகாரங்கள் கதை. என்ன இந்த அதிகாரத்தில் கதை, நம்ம படித்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால இந்த வேகமாக நானே சொல்கிறேன். மைக்கான்ற ஒருத்தர் வந்து எப்ராயிம் மலை பிரதேசத்தில் அவர் இருந்தார். அவனுடைய தாய் 1100 வெள்ளிக்காசுகள் தன்னோடு இருந்த வெள்ளிக்காசுகள் யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துருச்சு. பெரிய பயங்கரமாக சபிச்சு விட்டுருச்சு. அந்த மைக்கா என்ன சொல்கிறான், தன் தாயை பார்த்து நான் கேட்குற மாதிரி அந்த சாபத்தை நீ கொடுத்துட்டம்மா, ரொம்ப பயங்கரமாக சபிச்சு விட்டுட்ட, ஆண்டவருடைய நாமத்திலெல்லாம் சொல்லி அந்த சாபத்தை நீ கொடுத்துட்ட, ஆனால் அந்த 1100 காசை எடுத்தவன் திருடன் நான் தான் அப்படின்ட்டார். அவங்க அம்மா அதை கேட்ட உடனே, ஐயோ மகனே நீ அதை எடுத்தாயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உன்னை நன்றாக ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுச்சு. அது சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவன் அந்த காசை அவங்க அம்மாக்கே கொடுத்துடணும் அப்படின்னு அது திருப்பி நான் கொடுத்துட்றம்மா. கொடுத்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுச்சு, நான் மிகுந்த கம்பீரத்தோடு இந்த வெள்ளியை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறேன், நான் தீர்மானித்திருக்கிறேன், இந்த வெள்ளியை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி என் மகனே அதை வந்து ஒரு 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 நல்ல விக்ரமா அதை பண்ணி நாம் கர்த்தரை அதன் மூலமா நாம் ஆராதிக்கணும், அதை நான் கர்த்தருக்கே அந்த வெள்ளியை கொடுக்க போகிறேன். அதை எப்படி சொல்றாரு, 3வது வசனம் படிங்க.
அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவன் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்ரத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன்.
என் மகனுக்காக கர்த்தருக்கென்று வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்க்கப்பட்ட ஒரு விக்ரத்தையும், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்க்கப்பட்ட ஒரு விக்ரத்தையும் என் மகனுக்காக நான் அர்ப்பணித்தேன் அப்படின்னு அருமையாக ஒரு தாய் சொல்லுகிறது. எவ்வளவு பக்தி. அதுக்கப்புறம் சரி, அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த வெள்ளியெல்லாம் இவன் கொடுத்த பிறகு அந்த வெள்ளியிலிருந்து 200 வெள்ளி காசை, முதல்ல இருந்தது 1100, இப்ப என்ன பண்ணுது 200 மாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு சில்வர் தட்டான் கிட்ட போய் அங்க ஒரு விக்கிரத்தை பண்ணுது. சொன்ன மாதிரி ஒரு விக்கிரத்தை பண்ணி மைக்காவுடைய தன்னுடைய மகனுடைய வீட்டில் போடுது. அந்த மகன் என்ன பண்றாரு, அவர் ஒரு அதை வச்சுக்கிட்டே ஒரு பெரிய ஆலயத்தையே கட்டி, ஒரு ஆலயத்தையே கட்டி அங்க ஒரு எஃபர்ட், முதல்ல அந்த ஆசாரியர்கள் போட்டு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் பண்ணிட்டு இன்னும் சில விக்கிரகங்களை எல்லாம் தான் சேர்த்து கொண்டு ஒரு தன்னுடைய சொந்த மகனையே ஒரு ஆசாரியனாக நியமித்து ஒரு கோயிலே பண்ணிட்டான் வீட்டில். மைக்கா பண்ணது பாருங்க எவ்வளவு அருமையாக. அப்போ அவரு 6வது வசனத்துல என்ன சொல்றாரு,
அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்.
இப்படி ஒன்று பண்ணும்போது நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார், அந்த நாளில் இஸ்ரேலில் ராஜா இல்லைப்பா, அவன் 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 இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இது இப்படி தொடர்ந்து போக இவர் ஆராதனை நடத்த ஒரு வாலிப லேவி லீவைட் லீவைட் தமிழ்ல என்ன வாலிப லேவியன் லேவியன் அவன் வந்து ஜூடால இருக்கக்கூடிய, ஜூடால தான் ஆலயம் இருக்கு, ஜூடால இருக்கக்கூடியவன், பெத்லேஹேம்ல இருக்கக்கூடியவன், அவனுடைய லேவியர்களுக்கெல்லாம் வேலை ஆலயத்துல, ஆலயத்துல இருந்து அவங்க வந்து அவர் வந்து அந்த ஜூடா கோத்திரத்தை விட்டு அவன் மற்ற நல்ல எங்கேயாவது இடம் கிடைக்குமா, எங்கேயாவது பொழப்பு கிடைக்குமான்னு அந்த இடத்த விட்டு வந்தான். வரும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சரிய விதமாக பராமரிப்பு வந்து அவனை வந்து எப்ராயிம் மலை பிரதேசத்தில் கொண்டு வந்து கரெக்டாக மைக்கா வீட்டுக்கு அவர் வந்தார். மைக்கா ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தார், ஒரு நல்ல ஆசாரியன் நமக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த லேவியன் சொல்கிறார், நான் ஒரு லீவைட், நான் ஒரு லேவியன், பெத்லேஹேம்ல இருக்கு ஜூடாலேருந்து நான் வருகிறேன் அப்படின்னு, நான் ஒரு இடத்த தங்கறதுக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே மைக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம், என்னோடு நீ வாசமாயிரு, என்னோடு நீ வாசமாயிருந்து என்னுடைய தகப்பனாக இரு, என்னுடைய ஆசாரியனாக இரு, நீ ஒரு லீவாயிட்டு இல்லையா, நீ ஸ்பெஷல் ஆளு, நான் உனக்கு 10 வெள்ளிக்காசுகள் கொடுக்குறேன் ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு சம்பளம் 10 வெள்ளிக்காசுகளை கொடுக்குறேன். அதோடு இல்லை, உனக்கு துணியை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சாப்பாடையும் நான் பார்த்துக்கிறேன், சாப்பாடு போட்டு துணியை போட்டு 10 வெள்ளிக்காசை கொடுக்குறேன் அப்படின்றார். அதை கேட்ட லேவியனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா தானே ஒரு நல்ல சான்ஸ், என்ன அருமையான ஒரு சம்பளம் அப்படின்னு இப்படின்னு அவர் அது தேடி தான் வந்தார். சரி, அவர் ஒத்துக்கிட்டார். அந்த அவன் வந்து அவங்க வீட்டில் அவன் இந்த மைக்காவுடைய புள்ள மாதிரி குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்து ரொம்ப சந்தோஷமாக ஐக்கியத்தோடு இருக்கிறான். என்ன சந்தோஷமான ஐக்கியம். அப்போ அந்த மைக்கா வந்து அந்த லேவியனை அவங்க வீட்டு ஆசாரியனாக நியமித்து அவர் 13வது வசனத்தில் இதெல்லாம் நடந்த நிகழ்வை பார்த்து அவர் என்ன சொல்றாரு,
அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
அவருக்கு இது கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷம். தேவன் லேவியர்களை நியமித்தார், அந்த நியமித்த லேவியர்கள்ல என்னுடைய ஆலயத்துக்கு ஒரு லேவியன் நான் வைத்ததினால் இதனால் வெறும் ஆசீர்வாதம் கூரைய தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு கொட்ட போகிறார், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அவர் லேவியர் நினைச்சது மைக்கா நினைச்சார். இதான் மைக்காவுடைய நிலைமை. பாருங்களேன், இதோடு கதை 17வது அதிகாரம் முடியுது. 18வது அதிகாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். என்ன, அந்நாளில் இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை, ராஜா இல்லை. அந்த நாளில் என்ன ஆச்சுன்னா டானைட்ஸ், ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஸ்தலத்தை சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அவங்க எந்திரிக்கிறாங்க. அவர்கள் எத்தனை வருஷம் பொறுத்து அவங்க எந்திரிச்சு ஒரு நம்ம இப்போ ஒரு சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை அறிந்து அவங்க 5 பேரை அனுப்புறாங்க. 5 பேரை ஜோராலிருந்து எஸ்டலோன்ல இருந்து போய் பூமியை நீங்கள் வேவு பார்த்து வாருங்கள், பூமியை போய் வேவு பார்த்து வாருங்கள் அப்படின்னு 5 பேரை அனுப்புறாங்க. இவங்க எல்லோருமே தான் கோத்திரத்தை பிரதிபலிக்கிறவர்கள். யோசுவா அந்த காலத்தில் அனுப்பினார், 12 ஆள்களை அனுப்பிச்சார், 12 கோத்திரங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக அனுப்பிச்ச மாதிரி இப்போ இவங்க தான் கோத்திரத்திலிருந்து வேவு பார்க்கிறவர்களே அனுப்புறாங்க, போய் அந்த பூமியை வேவு பார்த்து வாருங்கள் அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க, போய் வேவு பார்க்கிறவங்க கரெக்டா பராமரிப்பு எப்படி வேலை செய்து பாருங்க. எப்ராயிம் மலை இடத்துக்கு வராங்க, கரெக்டா எங்க வராங்க, மைக்காவுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. என்ன ஆச்சரியம், மைக்காவுடைய வீட்டுக்கு வந்து அந்த நைட்டு அவங்களுக்கு டயர்டா இருக்கு, அங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. மைக்காவுடைய வீடு பெரிய வீடு, கோயில் எல்லாம் இருக்கு, அங்க ஸ்டே பண்ணும் போது திடீர்னு அவங்க அங்க எங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அங்க வீட்டுல இருக்கிற ஆசாரியன் லேவியன் முதலே தெரியும். டக்குன்னு அவனை பாக்குறாங்க. என்ன ஆச்சரியம், உலகம் எவ்வளவு சின்னது, நீ என்னப்பா இங்க பண்ற, லேவியன் ஆச்சு, நீ இந்த ஊர்ல நீ என்ன பண்ற அப்படின்னு அவன் லேவியனை பார்த்து கேட்கிறான். கேட்டவுடன் அவன் என்ன சொல்றான், உன்னை யார் இங்க கூட்டு வந்தது, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிறாய், ஏன் இங்க வந்தாய் அப்படின்லாம் கேட்கும் போது அவன் பார்த்து அவங்களுக்கு சொல்றான், பாருங்க மைக்கா வந்து என்ன சம்பளம் கொடுத்து என்ன ஒரு ஆசாரியனாக அவனுடைய கோயில வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஓ ஓகே, ஆசாரியனா இங்க இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஆசாரியனா இருக்கும் போது நாங்கள் ஒரு வேலையில போய்கிட்டு இருக்கிறோம், நீ கர்த்தர்கிட்ட விசாரிச்சு எங்களுடைய பிரயாணம் வெற்றிகரமா முடியுமா என்று பார்த்து எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா உடனே இந்த ஆசாரி என்ன சொல்றாரு, சமாதானத்தோடு போய் வாருங்கள், கர்த்தருடைய அனுமதி ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த ஆசாரியன் சொல்றார். சொல்லிட்டு அப்புறம் இந்த அஞ்சு பேர் போறாங்க. போய் ஏழாவது வசனத்துல லாயேஷ் அப்படின்ற ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல என்ன பாக்குறாங்க, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்போடு சைடோனியன்ஸ் போல சமாதானத்தோடு பாதுகாப்போடு எந்த குறையும் இல்லாம செழிப்போடு வாழ்றாங்க. லாயேஷ்ன்ற ஊரை வேவு பாக்குறாங்க, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, எந்த விதமான இது பிரச்சனையும் இல்லாம நிறைந்து பரிபூர்ணத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களும் இவங்களை சுத்தி எங்கேயுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற யாருமே இல்லை, ரொம்ப செப்பரேட்டா இருக்கிறாங்க, ஒரு தற்காப்பு இல்லாம இருக்கிறாங்க. சைடோனியன்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க ரொம்ப தூரம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிற இல்லை. அதனால இதெல்லாம் பார்த்து வேவு பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி ஜோராக்கு வந்து தங்களுடைய சக தான் கோத்திரத்தாரை நோக்கி நோக்கி இவங்க வந்த உடனே கேட்கிறாங்க, அப்பா நீங்க போனீங்களே என்னத்தை பார்த்தீங்க? இவங்க வந்து என்ன சொல்றாங்க, வாருங்கள் நாம் போய் தாக்குவோம், நமக்கு ஒரு நாம் ஒரு அருமையான நல்ல பூமியை நாங்கள் கண்டோம், இத பத்தி நீங்க ஒன்னும் செய்யாம இருக்க போறீங்களா, கொஞ்சம் கூட தயங்காதீங்க, வாருங்கள் நாம் போய் அதை தாக்குவோம். அங்கே போகும்போது கொஞ்சம் கூட சந்தேகப்படாத அருமையான ஜனங்க இருக்கிறாங்க, ரொம்ப விசாலமான பூமி இருக்கு, அந்த பூமியை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார், அதை தாக்கி நாம் எடுத்து கொள்ளுவோம், அந்த பூமிக்கு எந்த குறையும் இல்லை, வாருங்கள் தான் கோத்திரத்தாரே யுத்தம் செய்வோம், வாருங்கள் கிறிஸ்தவ வீரரே அப்படின்ற மாதிரி யுத்தம் செய்வோம், வாருங்கள் தான் கோத்திரத்தாரே இவங்க கூப்பிடுறாங்க பாட்பாடி. இவங்க கூப்பிட்ட உடனே உடனடியாக 600 தான் கோத்திரத்தார், 600 சோல்ஜர்ஸ், யோசிச்சு பாருங்க 600 பேர் பேட்டிலுக்கு ரெடி ஆகி கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்களுடைய வழியில ஜூடா இடத்துல வந்து தங்குறாங்க. தங்கி தங்கி போகும்போது திடீர்னு இவங்க திருப்பியும் அந்த எஃப்ராயிம் மலை பகுதி கிட்ட போறாங்க. இது ஒரு மீகாவுடைய இடம் வந்து போற வழியில இருக்கலாம், ஏன்னா போறவங்க எல்லாம் அங்கதான் போறாங்க, ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கலாம். அங்க போய் அந்த மலை கிட்ட போய் மீகாவுடைய வீட்டுக்கு இந்த 5 பேர் போறாங்க. பாருங்களேன், போகும்போது போறதுக்கு முன்னாடி அந்த 600 பேர் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க ஒருத்தனுடைய வீட்டுல ஒரு கோயில் இருக்குது, அங்க ஒரு எஃபாடு இருக்குது, வீட்டு கடவுள்களையும் விக்கிரத்தையும் அவன் வச்சிருக்கிறான், வெள்ளி விக்கிரத்தையும் அவன் வச்சிருக்கிறான் அப்படின்ன உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, ஓ அப்படியெல்லாம் இருக்குதா, அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா அப்படின்னா, ஓ நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 600 பேர் போய் அவனுடைய நகரத்தின் கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. இந்த 5 பேர் உள்ள போய் அங்க இருக்கிற விக்கிரம் அங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற எல்லா பொருளுங்களையும் எடுத்து மூட்டை கட்டுறாங்க. பாருங்களேன், எல்லா பொருளுங்களையும் மூட்டை கட்டி அந்த வீடு விக்கிரங்கள எல்லாத்தையும் மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டி எடுத்துக்கும் போது அந்த ஆசாரியன் உடனே வர்றார், வந்துட்டு என்ன செய்றீங்க நீங்க, ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ன உடனே இவங்க அவனை பார்த்து சொல்றாங்க, அமைதலா இரு, ஒரு வார்த்தையும் சொல்லாத, எங்களோடு வா, எங்களுக்கு பிதாவாக எங்களுக்கு ஆசாரியனாக இரு. ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஆசாரியனா இருக்கிறத விட ஒரு பெரிய கோத்திரத்துக்கு ஆசாரியனா இருப்பது எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிய ஊழியத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம், சின்ன குடும்பத்துக்கு இங்க இருந்துகிட்டு இருக்க எவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த ஆசாரியனுக்கு உடனே என்ன ஆகுது, ரொம்ப சந்தோஷம், ஆஹாஹா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேனே அப்படின்னு அவனே, நானும் உங்க கூட எடுக்கிறேன் அப்படின்னு வாங்க சேர்ந்து திருடுவோன்னு எல்லாத்தையும் அந்த எஃபாடு வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறான். அவன் என்ன பண்றான், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆடு மாடியும் கூட்டிக்கிட்டு இவங்க கூட நைட்டோட நைட்டா கிளம்பிட்டான். கிளம்பி இவங்க வெளியில போயிட்டு இருக்கும் போது யார் மீகா வீட்டில் எல்லாம் கவனிக்கிறாங்க, ஐயோ நம்ம கோயில் நம்மளுடைய கடவுள்லாம் போகுதே எடுத்துட்டு போறாங்களேன்னு சொல்லி மீகா அங்க மீகா பக்கத்துல அக்கத்துல எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு இங்க இருந்து தான் எடுத்துட்டு போறவங்கள பார்த்து கத்துறான், ஐயோ நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு போய் வழிமறைக்க பாக்குறான். அவங்க கேக்குறாங்க இவனை பார்த்து, என்னையா பிரச்சனை உனக்கு, ஏன் எங்க வழியை மறைக்கிற அப்படின்னா மீகா சொல்றாரு, என்னுடைய தேவர்களை, நான் பண்ண தேவர்களை, என்னுடைய ஆசாரியனை எடுத்துட்டு நீங்க போய்கிட்டு என்ன பிரச்சனை நான் கேக்குறீங்க என்கிட்ட? என்னப்பா என்னுடைய தேவர், நான் பண்ண தேவர்களை எடுத்துக்கிட்டு நீங்க போகலாமா அப்படின்னு? தான் கோத்திரத்தார் என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாத, இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப அமைதலா இருக்கிறாங்க, இங்க யாருக்காவது கோபம் வந்துச்சு, கோபம் வர மாதிரி ஏதாவது பேசுன நீயும் உன் குடும்பத்தோடு புதைச்சிருவோங்க, பேசாம வாய் மூடிட்டு போயிடும், ரவுடிசம் பண்ணுவாங்க தெரியுங்களா, பேசாம போயிடு திருப்பி, ஒரு பேச்சு பேசாத அப்படின்னு அவனை மிரட்டுறாங்க. பாவம் அவன் மீக்கா என்ன பண்ண முடியும், அவன் இவங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப பலமா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து வருத்தத்தோடு மன உடைஞ்சு போய் திருப்பி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு இந்த லாயேஷ்ன்ற ஊரை பார்த்துட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த பாதுகாப்பான இருக்கிற ஊரை போய் தாக்கி எல்லோரையுமே பட்டயத்தினால் சாகடிச்சு அந்த ஊரை கொளுத்திடுறாங்க. கொளுத்திட்டு ஒருத்தருமே அவங்கள காப்பாத்துறதுக்கு இல்லை, ஏன்னா ரொம்ப தூரம் அவங்க இருந்ததுனால, எந்த யாருக்கிட்டையும் அவங்களுக்கு உறவு இல்லாததுனால எல்லோரையுமே அழிச்சிட்டு அந்த ஊரையே கொளுத்திட்டு அங்க ஒரு நகரத்தை கட்டுறாங்க, தான் கோத்திரத்தார். அங்க கட்டிட்டு அந்த ஊருக்கு தான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தானின் பேர் வச்சுட்டு அந்த லாயஸ்ட்ன்ற இடத்துக்கு தானின் பேர் வச்சுட்டு அங்க என்ன பண்றாங்க, அந்த விக்கிரத்தை வைத்து இந்த ஆசாரியனை என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல, ஆனா என்ன பண்றாங்க, 30வது வசனம் படிங்க.
அப்பொழுது தான் புத்திரர் அந்த சிறுவத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனாதானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள்.
அந்த ஆசாரியர்கள் என்ன, இங்க அவங்க கிட்ட மீகா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த விக்கிரத்தை வச்சு கோயில கட்டி இங்க ஒரு ஆசாரியனா பண்ணிட்டாங்க. அந்த ஆசாரியனை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இங்க வந்து மோசேவுடைய பேரன் கர்ஷம், மேசேக்கு பையன் வந்து கர்ஷம்னு பிறந்தாரு, அவனுக்கு பேரன் வந்து ஜோனாதன், அவனையே ஆசாரியராக வைத்து ஒரு கோயில அவங்க கட்டி அங்க ஆராதிச்சு வந்தாங்க. இதான் கதை முடியுது. இந்த கதையை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது, இவ்வளவு நேரம் சொல்லிட்டே போறாரு இவரு, என்னத்தான் சொல்றாருன்னு இருக்கலாம். ஒரு கதை, ரெண்டு அதிகாரங்கள் இந்த கதை, இதோடு முடிச்சுட்டு அவர் போய்கிட்டே இருக்கிறார். நம்ம இதுல என்ன படிக்கிறது யோசிச்சு பாருங்களேன், ஒரு பயன்பாடும் இல்ல, ஒண்ணுமே சொல்லல, அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லல, இதே சொல்லிட்டு போற, நடந்தத நடந்த மாதிரி சொல்றது பாருங்களேன். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்டி அவர் சொல்றாரு, என்ன பாயிண்ட் தெரியுமா, 17:6 வசனத்தில், அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லாததுனால் அவன் அவன் தன்னுடைய பார்வைக்கு சரி என்று தோன்றதை பண்ணினான். அது 18:1 சொல்றாரு, 19 சொல்றாரு, 21 சொல்றாரு. அதை சொல்லுவதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மீகா ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு இதை சொல்றாரு, அதை சொல்றது மூலமா அவர் அதுக்கு விரோதமாக சொல்றதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். அது அவருக்கு பிடிக்காத மாதிரி, அந்நாட்களில் ராஜா இல்லாத போது அவன் அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்து வந்தான். இதுக்கு விளக்கம், இப்படி ஒழுங்கினோ இப்படி அவலட்சணம் இப்படி மோசமா மதம் போனதுக்கு காரணம் வந்து அந்த நாட்கள்ல ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பக்தி உள்ள ராஜா இல்லை பாருங்களேன், ஒரு கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு ராஜா இல்லாததுனால் இப்படி ஆய்விட்டது அப்படின்னு ஜட்ஜஸுடைய மோசமான நாட்களை அவர் விவரிக்கிறார். சரி, இதுல இந்த கதையில் நம்ம என்ன படிச்சுக்க போறோம் இந்த ஃபார்முலா அது ஒண்ணுதான் இருக்குது. என்ன, டைரக்டா அவர் இது தவறு, இது மோசமான விதத்தில் செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு டைரக்டா சொன்னது வந்து அந்நாட்களில் ராஜா இல்ல, அவன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான், அது ஒண்ணுதான் சொல்றாரு. மற்றது எல்லாமே அது எழுதி இருக்கிற விதத்தை பார்த்து தான் நம்ம படிச்சுக்க முடியும். திருப்பி 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 படிச்சா தான் படிக்க முடியும் பாருங்களேன். என்ன பல விஷயங்கள் இதுல பார்க்கலாம், பல விஷயங்கள், நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நோட் பண்ணியிருக்கிறேன், பல விஷயங்கள் பார்க்கலாம். என்ன, முதலாவது இவங்க கட்டின ஆலயம் வந்து தவறானது, ஒரு தப்பான பொய் மதத்தில் இருக்கக்கூடிய தாயிலிருந்து ஆரம்பிச்சு மகன்கிட்ட வந்து மகன் ஒரு வீட்டில் குடும்பத்துக்கு ஆலயத்தை கட்டி அது கோத்திரத்துக்கே ஆலயமா மாறி போனது தவறான ஆலயம். அதை வந்து எங்க குறிப்பிடுறாரு 18:31 உண்மையான ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய இடம் எங்க இருந்துச்சு அந்த காலத்தில்? ஷைலோல இருந்துச்சு. பாருங்களேன், ஷைலோல இருந்துச்சு, அதை அங்க குறிப்பிடுறாரு. இன்னொன்னு பார்க்கலாம், ரெண்டாவது பாயிண்ட், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், கேரக்டரைசேஷன் வாங்க, அவங்க கேரக்டரை எப்படி காட்டுறாரு பாருங்களேன். ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்லையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 அருவறுப்பு, சொல்ல முடியாத அருவறுப்பு ஒருத்தர் ஒருத்தர் மேலேயும் இருக்கிறத இவர் காட்டுறார், சொல்ல முடியாத அருவறுப்பு. மெயின் கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஒழுங்கினோ அவங்களுடைய நிலைமை, ஒரு நிலையா இல்லாத ஒரு நிலைமை, அது அருவறுப்பை காட்டுறாரு. பாருங்களேன் ஒவ்வொருத்தரையும். மீகாவுடைய தாய் எடுத்து பாருங்க, என்ன பக்தி உள்ள தாய், திடீர்னு சபிக்குது, உடனடியா தன்னுடைய மகன்னு தெரிஞ்சவுடனே அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறி போகிறது. பாருங்க பக்தி உள்ள தாய், அந்த தாய் தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கின் மூலமாக தன்னுடைய பணம் கிடைச்சிச்சின்னு பக்தியை காட்டுகிற வண்ணத்தில் யெகோவாவுக்கு அதை பிரதிஷ்டை பண்ற, எதன் மூலமா ஒரு விக்கிரத்தை செய்யும் அப்படின்ற அளவுக்கு பிரதிஷ்டை பண்ற மாதிரி காட்டுது. அதுல அவர் அருவறுப்பை காட்டுறார். மீகான்ற மனுஷன் பேருக்கே அர்த்தம் என்னன்னா, ஹூ இஸ் லைக் யாவே, யெகோவா போல் யார் உண்டு. பாருங்களேன், அதான் மைக்கான்றதுக்கு அர்த்தம் வந்து யெகோவா போய் யார் உண்டு அப்படின்ற அந்த பேரை அவன் வச்சுக்கிட்டு யெகோவாவுடைய ஒப்பில்லாத தன்மை அதுல ஒரு பேரா வச்சுக்கிட்டு யெகோவாவுக்கு போய் ஒரு விக்கிரத்துக்கு ஒப்பா அவன் வைக்கலாமா? பாருங்களேன், ஒரு விக்கிரத்துக்கு ஒப்பா அவன் வைக்கிறான், அது எவ்வளவு தவறு. ஒரு விக்கிரத்துக்கு செய்கிற மாதிரி அவன் செய்யறான். இன்னொன்னு எடுத்து பாருங்க, இன்னொரு கேரக்டர் யாரு, இந்த மீகா சம்பளத்துக்கு வைக்கிற ஒரு ஆசாரியன், அவனை யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், பொய்யான ஆலயம், அந்த பொய்யான ஆலயத்தில் நான் ஒரு ஆசாரியனா இருப்பேன் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு தெரியும் அந்த காலத்தில் வந்து ஆசாரியர்கள் தான் ரொம்ப முக்கியமான வேலை. அவங்களுக்கு என்ன, எல்லா ஊர்லயும் அங்கங்க பரப்பி வச்சிருந்தாரு, என்ன எல்லா இடங்களையும் நியாயப்பிரமாணத்தை கத்துக் கொடுக்கணும் மக்கள், எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கணும், நியாயப்பிரமாணத்தை கத்துக் கொடுக்கணும், ஆராதனை கத்துக் கொடுக்கணும். இவன் ஆலயத்தை ஏற்கனவே கட்டிட்டான், நமக்கு சம்பளம் வருது பணம் வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்கறானே துணியை கொடுக்கறான்னு சொல்லி ஆண்டவுடைய பிரமாணத்தை எல்லாம் விட்டுட்டு இவனுடைய வயிற்று பொழப்புக்கு பார்த்துக்கிட்டான். அப்படி ஒரு ஆசாரியர் பாருங்களேன், தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக பணத்துக்காக. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆசாரியனை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி, ஆசாரியன் ஆச்சேன்னு சொல்லி இவன் மீகா என்ன நினைச்சான், யெகோவாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கேரண்டியாக கிடைச்சிருக்கிறது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். பொய் ஆசாரியன் அவனுடைய நம்பக தன்மைய இன்னும் அதிகமாக பணம் கொடுத்து ஒரு கோத்திரம் கூட்டா இவன் வீட்டுல இருந்து திருடிக்கிட்டு போய் அவன் கூட போயிட்டான். இவரெல்லாம் ஒரு பாஸ்டர், இவரெல்லாம் ஒரு ஆசாரியன். பாருங்களேன் என்ன மாதிரி இசவேல் போயிருச்சு. இவர் தான் ஒரு ஆசாரியன், பணத்துக்காக ஊழியம் செய்கிற, அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள். பாருங்க, இது வந்து அது தான் ஐட்ஸ். அடுத்ததாக வருகிறது இந்த தான் கோத்திரத்தார், ஒரு மோசமான தாய், ஒரு மக, ஒரு ஆசாரியன். தான் கோத்திரத்தாரை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப தைரியமாக பெரிய பக்தி வைராக்கியம் வந்துட்ட மாதிரி வந்துட்டு போய் அவங்க அடிச்சு கொள்றது யார, கொஞ்சம் கூட இது மிலிட்டரி பவரே இல்லாம, யாருமே பாதுகாப்பு இல்லாம எங்கும் தேடின்னு போயிருக்கிறாங்க, யார ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னு போய் காட்டுற மாதிரி ஒரு அருவறுப்பாக. அது மாத்திரம் இல்லை, இவர் எழுதுறவர் அடுத்ததாக எழுதுறதுல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணே வர, அதை பார்த்து அருவறுப்பா எழுதிட்டு வர மாதிரி. பாருங்களேன், அவர் ஒருபோதும் ஆண்டவருடைய நாமத்தை அவர் எடுக்கிறதே இல்லை. இதுல யெகோவா, தேவன், யாவே அப்படின்னு கூப்பிடுறவங்க இந்த மக்கள் தான், இந்த ஆக்டர்ஸ் தானே தவிர, அது எழுதுறவர் ஆண்டவருடைய பேருக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் படுத்துறதே இல்லை. அது அருவறுப்பா அவர் காட்டுறார். பாருங்களேன், அதெல்லாம் வச்சு பார்க்கலாம் அவர் எப்படி இதை பத்தி நினைக்கிறார். இது இன்னொன்னு பார்க்கணும், அவர் அந்த மீகா பண்ண விக்கிரகங்களுக்கு அவர் கொடுக்கிற பேர் பாருங்களேன், அதுல ரொம்ப ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி அவர் எழுதி இருக்கிறத பார்க்கலாம். என்ன சொல்றாரு 18:28 என்ன சொல்றாரு,
அது சீதோனுக்கு தூரமா இருந்தது, வேறே மனுஷருடைய வேற மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் அதற்கு அவன், நான் ஒன்று பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது?
பாருங்க, இதான் ரொம்ப ஒரு நார்மல் யூதனுக்கு அதை கேட்டானா அவன் மனசு உடையிறது மாத்திரம் இல்ல, ரொம்ப கிண்டலான பேச்சு. நான் உண்டு பண்ண என் தெய்வம், பாருங்களேன், அது வார்த்தையிலேயே கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஆண்டவரை போய் நான் உண்டு பண்ண முடியுமா? நான் உண்டு பண்ண தெய்வம் அப்படின்றான். பாருங்க, நான் உண்டு பண்ண தெய்வம், அது மாத்திரம் இல்ல, அந்த தெய்வம் திருடப்படக்கூடிய தெய்வம். நான் உண்டு பண்ண தெய்வம், அடுத்ததாக திருடப்பட என்கிட்ட இருந்து திருடப்படக்கூடிய தெய்வம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சர்க்காசம் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல, ரொம்ப கிண்டலாக அதை காட்டுற மாதிரி அவர் காட்டுறாரு. நான் உண்டு பண்ணுகிற தெய்வம். இதுல ரொம்ப சேட் என்ன தெரியுமா, ரொம்ப சேட் சிச்சுவேஷன், முழு உலகமே இப்படித்தான் இருந்துச்சு. முழு உலகமே மூட நம்பிக்கையிலையும் விக்கிர ஆராதனையிலையும் தாங்கள் உண்டு பண்ண தெய்வங்களை வணங்கிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு மூட நம்பிக்கையில் அழிஞ்சிருக்கும் போது அந்த உழு உலகத்துக்கே உலகத்தை ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலேயே இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அது எவ்வளவு ஆண்டவருடைய நாமத்துக்கு கேவலம், எவ்வளவு கீழ்த்தரமா இந்த ஜனங்க போயிட்டாங்கன்னு அந்த கதையில அவர் காட்டுறார். நான் உண்டு பண்ணுகிற தெய்வம், என்னிடத்துல இருந்து திருட்டு போகிற தெய்வம், பாருங்களேன், அதான் அதுல இருக்கக்கூடிய அவமானத்தை அவர் காட்டுறார். இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் இது எவ்வளவு மோசம்ன்றத ஒன்னன்னா அடிக்கிட்டு அவர் போற மாதிரி அது எழுதின விதத்துல காட்டுறாரு. இன்னொரு பாயிண்ட் அதுல கவனிச்சு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு எப்ரேயர் வார்த்தையில லேக் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் வரும், எடுத்துக்கிட்டாங்க அது அஞ்சு வாட்டி வருது. 17:2 படிங்க. அத
அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான்.
அதை எடுத்தவன் நான் தான், எடுத்தவன், பாருங்களேன். அதே மாதிரி 18:17 பாத்தீங்கன்னா அவன் எடுத்தான், 18 அவன் எடுத்தான், 20 எடுத்தான், 24 எடுத்தான், 27 எடுத்தான் என்ன வருதுன்னா, மைக்கா வந்து தன் தாய் கிட்ட இருந்து திருட்டில இருந்து ஒரு கோயிலை கட்டினான். தான் கோத்திரத்தார் மைக்கா கிட்ட இருந்து திருடி எடுத்துட்டு போய் அவங்க ஒரு கோயிலை கட்டினாங்க. இந்த தான் கோத்திரத்துல இருக்கக்கூடிய கோயில் வந்து ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு டபுள் திருட்டுனால கட்டப்பட்ட ஒரு கோயில், பாருங்களேன், திருட்டு கோயில்லாம் திருட்டு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோயில்ல இருந்து நமக்கு என்ன வரும், ஏதாவது யெகோவாவுடைய ஆசீர்வாதம் வருமா, பிளஸ்ஸிங் வருமா, சாபம் வரும், அழிவு வரும்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஆச்சரிய விதமா அந்த மக்கள் அந்த கோயில்னால ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு பாக்குறாங்க, பாருங்களா, அதான் பொய் மதத்தினுடைய பயங்கரம். அந்த கோயில்ல இருந்து சாபம் தானே வரும், நம்ம சோழ திட்டுறோம் சில பேர், வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாபம் தானே வரும், அப்படி இல்ல ஆசீர்வாதம் வருதுன்னு அவங்க பாக்குறாங்க. இவங்க பாருங்க பாக்குறாங்க, திருட்டு கோயில்ல போய் ஆசீர்வாதம் வருது எங்க பாக்குறாங்க, பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் உங்களை தண்டிப்பாரு, பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னா பெரிய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு வருது அவங்க பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் கைவிட்ட நிலைமைங்க, ரொம்ப கைவிட்ட தற்காலிகமான ஆசீர்வாதங்கள் பயங்கரமா வருது அவங்க பாக்குறாங்க. நம்ம மைக்கா இல்ல தான் கோத்திரத்தார் அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து பார்த்தோம்னா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. பராமரிப்பு அவங்கள அவங்க கோயில் கட்டினதுனால அவங்க எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கு. மைக்கா என்ன சொல்றாரு 17:13?
அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரணியாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று.
பாருங்க, மீகா பாக்குற விதம், நான் எங்க அம்மா கிட்ட திருடினதான், திருடி நான் அப்புறம் ஆண்ட அறிக்கையிட்டேன், அறிக்கையிட்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், அந்த திருட்டு பணத்துல அம்மா எனக்கு ஒரு விக்கிரம் செஞ்சு நாங்க கோயில கட்டினோம், அதனால் யெகோவா சந்தோஷப்பட்டு என்ன எத்தனையோ நாட்களாக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு உண்மையான ஆசாரியன் எங்க கோயிலுக்கு ஆண்டவர் அமைச்சார். எனக்கு தெரியுமா, இல்ல அருமையானவர்களே, உண்மையான ஆசாரியர் காமிச்சு அந்த ஆசாரியன் இப்ப வந்துட்டதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னுமே எங்க வீட்டுல ரொம்ப நிரம்பி இருக்க போறோம். அதுக்கு ஏற்றபடி அந்த ஆசாரியன் அடுத்த வசனத்துல என்ன வருது, அவங்க குடும்பத்துல ரொம்ப சமாதானத்தோடு குடும்பத்தில் ஒருத்தனாக சந்தோஷமா அவங்க இருந்திருக்காங்க. யெகோவாவுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்களேன். திருட்டு கோயில்ல தான் காட்டுறாரு பாருங்களா ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, டான் கோத்திரத்தார் நிலைமையில யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இடம் இல்ல, இடம் இல்லாம இருந்தாங்க. சுதந்திரம் எத்தனையோ எல்லா கோத்திரத்துக்கு இடம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க பாவம், இப்போ அந்த காலத்தில் கானானியரை விரட்ட அவங்களால முடியல, அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில பயந்து போனதுனால விசுவாசம் இல்லாம போனதுனால அப்படி ஆயிருச்சு. ஆனா இப்போ கடவுளுடைய மகாபெரிய வேலை அவங்களுக்குள்ள ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே கடவுள் அவங்க தேசத்தை மேற்கொள்ளணும்னு பாட்பாடிட்டு போறாங்க. பாட்பாடிட்டு போகும்போது யோசுவா அந்த காலத்தில் எவ்வளோ நம்முடைய மூதாதியர் யோசுவா வேவு பார்க்க அனுப்பிச்ச மாதிரி நாங்களும் வேவு பார்ப்ப அஞ்சு மக்களை அனுப்புறோம் அன்ற மாதிரி அனுப்பிட்டு அந்த அதிசயம் பாருங்க, பராமரிப்பு அந்த மக்களை எங்க கூட்டு போச்சு, எவ்வளவு பக்தியா அவங்க அனுப்புறாங்க. அனுப்பும் போது அவங்க கரெக்டா ஒரு லேவியன் கிட்ட போய் சேர்றாங்க பாருங்களேன். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்ல, எப்படி ஆண்டவர் அவங்கள ஆசீர்வச்சிருக்கிற பாருங்க, லேவியன் கிட்ட போறாங்க. அந்த லேவியன் கிட்ட அவங்க கேட்கிறாங்க பாருங்க, என்ன கேட்கிறாங்க, நாங்க போகிற இடம் எங்களுக்கு வாய்க்குமா? எப்ப ஏழாவது வசனம் படிங்கது,
அப்பொழுது அந்த ஐந்து மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீரோனருடைய வழக்கத்தின்படியே பயம் இல்லாமல்
இல்ல மூணு இருக்கலாம் மூணு படிங்க,
அவர்கள் மீகாவி தன்னை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவரிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்ததியா, இவ்விடத்தில் என்ன செய்கிறாய், உனக்கு இங்கே இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியனானன் என்றான்.
அப்புறம்
அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது.
எவ்வளவு கர்த்தருடைய வழிகள் இருக்கு, கரெக்டா ஆசாரியர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த ஆசாரியனும் அவங்கள பார்த்து, சமாதானத்தோடு போய் வாருங்கள், கர்த்தருக்கு ஏற்ற பிரயாணம் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னா அவரும் போறாரு. போய் அருமையான இடம், இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை, ரொம்ப ஈஸியா வெல்லக்கூடிய யாருமே பாதுகாப்பு இல்லாத மக்கள் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, வாருங்கள் எல்லோரும் போவோம், நம்மளுக்கு அருமையான ரொம்ப நகரத்தை கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா யோசுவா அனுப்பும் போது அந்த வேவுக்காரர்களை வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எல்லாரும் புலம்புனாங்க, ஐயோயோ அங்க ரொம்ப வெட்டுக்கிளி மாதிரி நாங்க இருக்கிறோம் அவங்களுக்கு முன்னாடி, ஐயோயோ போக முடியாது, நம்மளெல்லாம் விழுங்கிருவாங்க, போக முடியாது, அங்க புலம்புனாங்க. இங்க பாருங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ அதிசயமாக, அவங்க ரொம்ப போய் வாருங்கள் போவோம் ஆண்டவர் பாருங்க. அவங்க பத்தாவது வசனத்துல என்ன, எட்டுல இருந்து பத்து வரைக்கும் ரொம்ப புரிச்சு போய் அவங்க அழைக்கிறாங்க படிங்க.
சூராவிலும் எஸ்தோவாவிலும் இருக்கிற தங்கள் சகோதரர்களிடத்துக்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழுங்குங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா, அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக வசதியாயிராதே என்று, நீங்கள் அங்கே சேரும் போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள், அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
பாருங்களேன் யோசுவா பேசுற மாதிரி இருக்காரு, கேட்டீங்கன்னா யோசுவா அசதியாயிராங்க திட்டினார் இல்லைங்களா, அப்படி வந்து அசதியாயிராங்க, கிளம்புங்கள் போகலாம் வாருங்கள்னு தெய்வீக உறுதியோடு அப்படியே பொங்கி வடிகிறாங்க, வடிச்சு வாருங்கள் போவோம் அப்படின்னு போன பிறகு பெரிய வெற்றி. என்ன வெற்றி அவங்களுக்கு வந்துச்சு, இதெல்லாம் எதுனால் வந்துச்சு, மீகா வீட்டுல இருந்த ஆலயத்தினால தானே, அந்த ஆசாரியனால தானே, அந்த ஆசாரியன் சொல்லிதானே அவங்களுக்கு பராமரிப்பு எவ்வளவு பெரிய வெற்றியை தந்துச்சு, வெற்றியை தந்து அந்த ஆசாரியம் தன்னோடு கூட்டு வந்து சாதாரண ஆளை வைக்கல, அதை விட பெரிய மோசேவுடைய பேரணியை ஆராசாரியரை வச்சு ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்களேன், இதான் ஒரு கதை. என்ன ஒரு ஒரு சட்டில் சட்டிலிட்டி அதில் இருக்கு, எவ்வளோ ஒரு தந்திரம் இருக்கு. ஆனால் அவர் வந்து யாரையுமே குற்றப்படுத்துகிற மாதிரி அதில் சொல்லலை. அதான் ஒரு ரைட்டிங் ஸ்டைல், யாரையுமே குற்றப்படுத்துகிற மாதிரி அவங்க தவறு அது இதுன்னு எதுவுமே சொல்லலை. தான் நடக்குது பாருங்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்க்குற கதைகள் எவ்வளோ போலி மதங்கள், வேதத்துக்கு விரோதமான மதங்கள். அது யாருமே குற்றப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதை தப்பாவும் யாரும் சொல்றதில்ல. அவங்கள என்ன சொல்றாங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். திருட்டு கோயில் தான் அது, திருடுறாங்க, கல்லர் கோவைகள் தான் அது. ஆனா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார்னு போலி மதங்கள் எப்படி பரவி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு டைரக்டா மாஸ்டர்ஃபுல்லா அவர் எழுதி இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணேன். போலி மதம் ஒருத்தரம் குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, அவங்களுக்கு சொந்த வழிகளே அவங்களை குற்றப்படுத்துற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். அவங்க வழிகளே போதும் அவங்க குற்றம். அவங்களுடைய ரைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை காமிச்சு அதுலேருந்து தான் கொஞ்சம் கூட சம்மந்தப்படாமல் அதை பற்றி ஒரு கருத்தும் தெரிவிக்காம ஒரு நகைச்சுவை கிண்டலை பயன்படுத்தி அவங்கள குற்றப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். தவறான தாய், பக்தி வேஷம் போடுற ஒரு தாய், அதுக்கேற்ற ஒரு மகன், ஒரு பொய்யான ஆசாரியன், அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு பெரிய கூட்டம், பெரிய கூட்டம் எவ்வளவு மோசமா போயிருச்சு. இதான் இந்த பகுதி. என்ன ரெண்டு அதிகாரமும் பொய் மதத்தினுடைய ஆபத்து பயங்கரத்தை நம்மளுக்கு காட்டுது. பொய் மதம், அது பொய் மதம்னு தெரியாது, பொய் மதம்னு தெரியவே தெரியாது. அதுல இருக்கிறவங்களுக்கு பெரிய தற்காலிக ஆசீர்வாதத்தை அவங்க பார்த்து கர்த்தர் அவங்களோட இருப்பாருன்னு நம்பிக்கிட்டு தான் அவங்க இருப்பாங்க. இங்க இருக்குது பாருங்க, இங்க இருக்குது பாருங்க. அது வேதம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, அதெல்லாம் இல்லை பாருங்க. அதான் தற்காலிகமான ஆசீர்வாதம் பொய் மதம் இங்க பாக்குறோம். ஆனா இதுல இருக்கக்கூடியது தற்காலிகமான ஆசீர்வாதம், அதுல இருந்தாலும் ஆண்டவருடைய பெரிய நியாய தீர்ப்பு அந்த மதத்துக்கு வரப்போகுது. அதுதான் இந்த வசனங்கள் காட்டுது பாருங்க. ரொம்ப ஒரு ரொம்ப சட்டிலா அதை எக்ஸ்பிரஸ் பண்றார். அது அந்த அவங்க வர ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய பாம்பு உளுந்து அவங்க எல்லாம் அழிஞ்சு போற மாதிரி பயங்கரமா அவங்களுக்கு ஆளுற மாதிரியே காட்டல. அவங்களுக்கு வர ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட் அவங்க மேல வந்துக்குதுன்னு காட்டுறாரு. ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு அவங்க மேல வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது, அதை ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமா காட்டல, அது நடக்கிற ஒரு கதை மாதிரி காமிச்சிட்டு வர்றாரு. அவங்களுக்கு வர ஜட்ஜ்மெண்ட் எங்க பாருங்க, மீகாவுடைய ஒரு பொய் மதம், பொய் ஆலயம் ஆரம்பத்திலிருந்தே எந்த வார்த்தையில ஒரு அது மூணாவது வசனத்தில் வார்க்கப்பட்ட விக்கிரம் எப்படி வருது, மூணாவது வசனம்,
வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும்
வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும். ஏன் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்றாரு தெரியுமா, உபாகமோ 27:15 வெட்டப்பட்ட ஒரு சுரூபமும் வார்க்கப்பட்ட ஒரு சுரூபத்தை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தருடைய சாபம் இருக்கு. பாருங்களேன் உபாகம் 27:15-12 சாபங்களை அங்க கொடுக்கிறாரு. அந்த சாபத்துல ஒரு சாபம் என்ன,
கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தையும் உண்டு பண்ணி ஒலி கீழத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன்.
பாருங்க அதே டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்றார், வார்க்கப்பட்ட விக்கிரத்தை வைக்கவன் சபிக்கப்பட்டவன். மீகா தன்னுடைய தாயனுடைய சாபத்திலிருந்து அவன் தப்பிச்சிருக்கலாம், தாயனுடைய சாபத்தினால இல்லாம போயிருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய கோயில் கட்டினதே யெகோவாவுடைய சாபத்தில இருந்தே தான் அது ஆரம்பிச்சிச்சு. அது ஆரம்பிச்சதே யெகோவாவுடைய சாபம், அவனுடைய சாபம் அது மேல இருக்கு. மனுஷனுடைய சாபம் அது மேல இல்லாம இருக்கலாம், மனுஷன் கிட்ட பேர் கிடைக்கலாம், மனுஷன் கிட்ட புகழ் கிடைக்கலாம், யெகோவாவுடைய சாபம். மீகா ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பல மதங்கள், விசுவாசமும் சரி ஊழியங்களும் சரி, பிரபலமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா அது மேல கடவுளுடைய பெரிய சாபம் இருக்கலாம். பாருங்களேன் பெரிய உதாரணம், எத்தனை ஊழியங்கள், எத்தனை சபைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய சாபம் அங்க மேல இருக்கலாம். மனுஷருங்க அதை மிச்சத்துக்கலாம், தாயுடைய சாபம் அதுல இல்லாம இருக்கலாம். அதனால்தான் ரோமர் 1:18 தேவனுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி. எப்படி வெளிப்பட்டிருக்கிறது படிங்கிறது 18.
சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டபடி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவர்களை தேவன் தங்களுடைய இருதயத்தின் ஆசைகளுக்கே விட்டுவிட்டார். இருதயத்தின் ஆசைகளுக்கே விட்டுவிட்டார். அவங்க மேல கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட், ஆவிக்குரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதை பார்க்கவே தெரியாது. நல்லது நடக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நித்தியமுள்ள தேவனுக்கு ஒரு அந்த வசனம் எதுல வருது? சொரூபத்தை வைக்கிறார்கள் அப்படின்ற வசனம் அதுலதான் வருது. 22:1 Romans 1:22
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி
சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
அந்த
தேவன் அவர்களை விரிவான
அவங்க மேல வந்திருக்கு பாருங்களேன். அவங்க மேல சாபம் வந்துருச்சு, ஆனா அவங்களுக்கு அது தெரியல. ஸ்பிரிச்சுவல் சாபம் அவங்க மேல வந்திருக்குது. எத்தனை தடவை யோசிச்சு பாருங்க. நம்மளும் சொல்றோம், போவாதீங்க, செய்யாதீங்க, அங்க பண்ணாதீங்க, அது விக்கிரம் ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருடைய இது இருக்குன்னா, ஆனா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கே, எவ்வளவு பிளஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கே அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவங்க செஞ்சு வர்றத பாக்குறோம். அதான் பாக்குறோம். ரொம்ப இது ரொம்ப சட்டிலுங்க. என்னுடைய சின்ன அனுபவத்துல பார்த்தது, வேதத்தையே பிடிச்சுக்கிட்டு போகும்போது தான் இது பொழைக்க முடியும். காலில் நம்ம மலை பிரசங்கத்துல பாக்குற மாதிரி ரொம்ப தந்திரமானது பொய் மதம். நிக்கோதேமும் அதுல இருந்தார், பெரிய பெரிய பரிசேயர்கள் அதுல இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பொய் மதத்துல தான் இருந்தாங்க. மறுபடியும் பிறக்காதவர்கள் பாருங்களேன், மறுபடியும் பிறக்காத வரைக்கும் அவங்கள அவங்க சரியா பார்க்க முடியாது. அவங்கள பத்தி பெருமை தான் இருக்கும், அவங்கள பத்தி இதா தான் இருக்கும், அகங்காரம் தான் இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். ஆனா மறுபடியும் பிறந்தவங்க தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். தங்களை தங்க சரியா பார்க்கணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். உலகத்தை சரியா பார்க்கணும், அதான் சொல்றார். துய பாவத்துக்காக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு பாக்குறத பாக்குறோம். இதுலயும் பல அது பிரிச்சுக்கிட்டே வரும். இயேசுவா அதைத்தான் பிரிக்க வந்தார் அப்படின்றார். வேதம் யோவான் 12:43 அவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற புகழை நாடாமல் மனுஷர்கிட்ட இருந்து வருகிற புகழை நாடுகிறார்கள். அது ஒரு மதம், அதான் பரிசேயர்கள் மதம். மனுஷர்களுடைய புகழ்ச்சி இருக்கும், மனுஷர்களுடைய மெச்சுக்க இருக்கும், நிறைய பேர் அதுல போவாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க, அது மேல கடவுளுடைய பெரிய சாபம் இருக்கும் பாருங்க. அதான் பாக்குறோம். சரி, இதுக்கு மருந்து தான் என்ன? பொய் மதத்துல நம்மளும் மாட்டிக்கலாம், பொய் மதத்தில் நம்மளும் போயிடலாம். இதுக்கு மருந்து தான் என்ன? அவர் அருமையா சொல்றாரு, ஒரே ஒரு மருந்து தான். 17:6 சொல்றாரு, 18:1 சொல்றாரு. என்ன மருந்து?
ராஜா இல்லை,
ராஜா ஒரு ராஜா பக்தி உள்ள ராஜா இருந்திருந்தாருன்னா இவ்வளவு மோசமா மதம் போறதுக்கு அவர் விட்டுருக்க மாட்டார். அதை கட்டுப்பாடு பண்ணியிருப்பாரு. உடன்படிக்கை ஏற்றபடி ஒரு ராஜா இருந்திருந்தாருன்னா இந்த மதம் இப்படி வந்திருக்காது. குடும்பத்தை கெடுத்து கோத்திரத்தையே கெடுத்த அளவுக்கு போயிருந்திருக்காது ஒரு ராஜா இருந்தாருன்னா. நம்ம காலத்துல என்ன தெரியுமா, சாத்தான் நம்மள போய் மதத்துல வஞ்சிக்க கூடாதுன்னா எத்தனை கோடி மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. நம்மளுக்கும் அதேதான். ஒரு ராஜா, ஒரு ராஜா இருக்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த ராஜாவுடைய வார்த்தையினால் ஆளப்பட்டா மாத்திரம்தான் பொய் மதத்திலேருந்து நம்ம தப்ப முடியும். ரொம்ப தந்திரம் அது. பிசாசனுடைய மதம் அது. அது மக்களை யெகோவா கடவுளை நம்புறோன்றே ஏமாத்தி நரகத்துக்கு கூட்டு போயிடும். அதுல இருந்து தப்புறதுக்கு ஒரே வழி இயேசு அதான் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யத்தில் ஒருவன் நுழையாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அவருடைய ராஜ்யம்னா அவர் ஆளுகிற ராஜ்யம், அவர் ராஜாவா இருந்து நம்மளை ஆண்டாதான் அந்த பொய் மதத்திலிருந்து நம்ம தப்ப முடியும். பாருங்களா, மலை பிரசங்கத்திலயும் அதான் சொல்லிட்டு வர்றாரு. நீ பரிசேயர்ந்து என்னன்னு நீங்க பண்ணலாம், என் ராஜ்யத்தில் இருக்கிறவங்க இப்படித்தான், இவங்கதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் துயரப்படுதல் அவங்கதான் போக முடியும். இல்லைன்னா நீங்களும் திருட்டு கோயில வச்சுக்கிட்டு, நீங்களும் திருட்ட விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அவர் ராஜ்யத்துல இல்லாம இருந்துடலாம். ராஜா இல்லை அங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவருடைய ஆளுகை கீழே அவருடைய வார்த்தையின் கீழே இருக்கும் போதுதான் பொய் மதத்துல நம்ம தப்ப முடியும். அதான் ஒரே சொல்யூஷன். அவரு அந்த காலத்திலே சொல்ற ராஜா இல்லாததுனால் அப்படி அவங்க போனாங்க. இல்ல சடங்காச்சாரியம் ரொம்ப ஃபேமஸ், அவனுக்கும் அந்த சடங்காச்சாரியம் ஒரு ஆசாரியன் அவர் வச்சுட்டதுனால அவரெல்லாம் போயிருவார். யெகோவாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கும். எத்தனை சடங்காச்சாரியங்கள் நடக்குது, நான் பேப்டிசம் எடுத்துட்டா போதும் அதெல்லாம் சடங்கு, நான் பரலோகத்துக்கு போயிருவேன் இல்லைங்களா, கம்யூனியன் எடுத்துட்டா போதும் சடங்கு தான். இவ்வளோ ஆர்சி என்ன, ரொம்ப சடங்கு தான். குழந்தைகளிலிருந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டா சடங்கு, அதுக்கப்புறம் கம்யூனியன் எடுத்தா ஆசாரிக்கிட்ட வாங்கினா சடங்கு சடங்கு. யெகோவா இதனால் என்னை ஆசீர்வதிப்பார் அவன் நினைச்ச மாதிரி ஒரு ஆசாரியனை வச்சுட்டேன், திருட ஆசாரியன் அவனை வச்சுட்ட முடிஞ்சு கதை, யெகோவா என்னை ஆசீர்வதிச்சுவார். வெறும் சடங்குல தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம இல்ல, இந்த சடங்குல மாட்டிக்குவோம். சடங்குல மாட்டிக்க அப்படி சடங்குல இல்லாம போச்சுன்னா இன்னொன்னு மாட்டிக்குவோம். என்ன, ரொம்ப வசதியான சப்ஜெக்ட் விசம்னுவாங்க. அதாவது நமக்கு எது வசதியா இருக்கோ, எது நல்லா ஃபீல் ஆகுதோ அதுல நம்ம மாட்டிக்குவோம். இந்த தான் கோத்திரத்தார் யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம போய் ஷைலோக்கு போகணும், நம்ம ஊர்லயே ஒரு ஆலயத்தை வச்சுக்கிட்டோம், நமக்கு வசதியாக ஒரு ஆலயத்தை வச்சுக்கிட்டோம், நம்ம விரும்புற மாதிரி ஒரு ஆலயத்தை வச்சுக்கிட்டோம், நம்மளே ஒரு சின்ன இஸ்ரவேல ஆயிட்டோம் அப்படின்னு அவங்கள நமக்கு விரும்புற ஆராதனையை நம்ம செஞ்சுக்குவோம். இன்னைக்கும் அதான், அவங்கவுங்க இப்படித்தான் ஆராதனை செய்யணும்னு கிடையாது, அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஆராதனை இருக்கு. சில இடங்கள்ல அருமையா சத்தம் போடுற ஒரு ரொம்ப சத்தம் ஆராதனை, சில இடத்துல அமைதியான ஆராதனை, சில இடத்துல ட்ரம்ஸ் போடுற ஆராதனை, சில இடத்துல கைத்தட்டுற ஆராதனை, எவ்வளோ அவங்கவுங்களுக்கு ஆராதனை இப்படிதான் பண்ணணும் நீங்க சொல்லக்கூடாதுங்க. அவங்கவுங்க விருப்பத்தின்படி பண்ணணும், ரொம்ப தப்பு. நம்ம மூதாதியர்கள் சொல்லி இருக்கிறாங்க ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், தன்னையே மட்டும் ஆராதிக்கணும்னு சொன்ன தேவன் தன்னை எப்படி ஆராதிக்கணும்னு கூட சொல்லி இருக்கிறார். அவரே ஆராதிக்கிறன்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்ற விதத்தில் நம்ம அவர் ஆராதிக்கலன்னா அந்த ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்றது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். அதனால தான் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எழுதி வச்சாங்க, கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத்தில் கேட்டகிசம்லாம் எழுதி வச்சாங்க, மார்ட்டின் லூத்தர் அவங்கள எழுதி வச்சாங்க ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். கடவுளை தான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு விக்ரம் கூட வச்சுக்கலாம் இல்லையா, அதை கூட பண்ணிடலாம். நான் அதை பண்ணக்கூடாது, அவர் தான் ஆராதிக்கணும், அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படித்தான் ஆராதிக்கணும். இவங்க தான் கோத்திரத்தார் அதை மாற்ற பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தான் கோத்திரத்தார் அதான் சொல்கிறாங்க, அவங்கவுங்க அவங்க விருப்பத்துக்கு ஆராதிக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் ஆராதனை, ஆராதனையில் இதுதான் இருக்கணும், இதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அப்படித்தான் அவர் ஆராதிக்கணும். பாருங்களேன் எத்தனை பாடம். இந்த ரொம்ப சேட் என்ன தெரியுமா, ரொம்ப சேட், அழிஞ்சு இந்த பொய் மதத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப சோகமா அழிஞ்சு போயிருவாங்க, ரொம்ப சோகமா அழிஞ்சு போயிருவாங்க. பாருங்க அம்மாலேருந்து ஆரம்பிச்சு பிள்ளையிலிருந்து ஆரம்பிச்சு அந்த பிள்ளை இதை போய் கோத்திரத்துக்கே பரவி என்னவா ஆயிடுச்சு தெரியுமா, இதுக்கு இந்த பொய் மதத்தை பரப்புறதுக்கு பெரிய கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியா பரப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா தான் கோத்திரம் அன்னைக்கு வச்ச கோயில் எது வரைக்கும் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, கடைசி வசனத்தில் 18 கடைசியில் எது போட்டிருக்கு,
தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின துருவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
எது வரைக்கும், அதுக்கு முன்னாடி படிங்க.
அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனாத்தானும் அவன் குமாரனும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்.
அதாவது எத்தனையோ நூற்றாண்டுகள் இதுக்கப்புறம் ஜெரோபம் வந்தாரு, இதெல்லாம் வரப்போகுது. ஒன்னு ராஜாக்கள் 12 எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெரோபம் வந்து அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார். திருப்பி ஒன்னு ராஜாக்கள்ல திருப்பி புதுப்பிக்கிறாங்க, தான்ல வைக்கிறாங்க. அது விக்கிர ஆராதனை ஊராவே மாறி போய் அடிமைத்தனத்துல புடிச்சிட்டு போற வரைக்கும் அந்த ஆலயம் அங்கேயே இருந்துச்சான். என்ன பயங்கரம் பாருங்களேன், என்ன பயங்கரம், எத்தனையோ நூற்றாண்டுகள் கடவுளுடைய சாபத்தினால அழிவுனால அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. ஒரு சின்ன தாயில இருந்து ஆரம்பிச்சது எவ்வளவு போகுது. இதே மாத்தாங்க போய் மதத்துல சடங்குல இருக்கக்கூடியவர்கள் கடைசியில ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை போகும்போது நான் உங்களை அறியேன்னு போறேன், அறியேன்னு போறேன், சேட் நித்திய அடிமைத்தனத்தில் அவங்க போயிடுவாங்க. அதான் பொய் மதத்தினுடைய பயங்கரம். அதான் இயேசு பார்த்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் என் ராஜ்யத்தில் இல்லாவிட்டால் விசுவாச பொய் மதத்தில் நம்மளும் மாட்டிக்குவோம். பாருங்களா, அதான் மலப்பிரசங்கத்தை படிக்கும்போது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இங்கே வரவங்க கூட அந்த மலப்பிரசங்கத்தின்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் என் இதயத்தை ஆளலைன்னா நீங்களும் ஒரு பொய்யான தாயா இருக்க போறீங்க. பக்தி உள்ள தாயின் பேர் சொல்லிட்டு இருக்க போறீங்க, அது பார்க்க போறோம் அந்த அம்மா எப்படி இருக்க போகுது. பக்தி உள்ள மகான் பேர் சொல்லிட்டு இருக்கலாம், பக்தி உள்ள பாஸ்டர்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், பக்தி உள்ள சபைன்னு ஏமாத்திட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஒரு கேரக்டர் நம்ம பார்ப்போம். அது வஞ்சனையான மதம், நம்மளும் ஒரு பொய் மதத்தில் இருந்துடலாம். அதுலேருந்து தப்பக்கூடிய ஒரே வழி என்ன தெரியுமா, அந்த ராஜா தான். அந்த ராஜாவின் ராஜ்யத்துக்கு கீழே அவர் என்ன ஆளும் போது தான் நம்ம உண்மையான ஒரு வழியில் நம்ம இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.